யூதர் ராஜ சிங்கம் இயேசுவே, என்றென்றைக்கும் நீர் அரசாளுகிறீரப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை ஆண்டவரே. என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவகுமாரனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோமப்பா, மகிமைப்படுத்துகிறோமப்பா, உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோமையா, 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சகல கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமை உள்ள ஆண்டவரே, மாறாத தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆவியான தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களை நடத்துங்க, எங்களை ஆண்டு கொள்ளுங்க. ஆவியானவரே, எங்களுக்கு போதியுங்க, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு நாங்கள் மன்றாடுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற காலம். சூழ்நிலை கடினமாக இருந்தாலும், சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும், கிறிஸ்து பிறந்தது பிறந்ததுதான். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆனால் ஆலயம் வரிஜோடி கிடைக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்க நம்முடைய சிவப்பள்ளிகளுக்கு அலாதி விருப்பம். ஆனால் நமக்கு சூழ்நிலை இடம் கொடுக்காதபடியால் இப்படியா எல்லாருமாய் வந்து நாம் நம்முடைய தேவனை தொழுது கொள்ள முடியல, ஆராதிக்க முடியல. வேதத்திலே ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆசேரின் கோத்திரத்தால் பானுவேலின் குமாரத்தி 7 வருஷமே புருஷனோடு வாழ்ந்து விதவையாகி ஏறத்தாழ 84 வருஷம் வரைக்கும் ஆலயத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு வந்தாள். 7 வருஷமே புருஷனோடு வாழ்ந்து விதவையாகி ஏறத்தாழ 84 வயது வரைக்கும் ஆலயத்தை விட்டு விலகாமல் அங்கேயே தரித்திருந்து கர்த்தரை ஆராதித்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு வந்தாளாம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு பிறந்தபோது அவளுக்கு ஆவியானவனால் அறிவிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை சிசுவாக கொண்டு வந்தபோது அவளை நேரே காணக்கூடிய பாக்கியத்தை தேவன் அந்த ஸ்திரிக்கு கொடுத்தாள்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அருமையான தேவட பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே, தேவட வீட்டிலே, தேவட பிள்ளைகளாக நம்ம கூடி வந்து சேர்ந்து வந்து தேவாதி தேவனை தொழுது கொள்வது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். அருமையான தேவட பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே சபையாய் தேவட பிள்ளைகளாய் நாம் கூடி வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும், அங்கங்கே வீடுகளிலே இருந்து தேவனை தொழுது கொள்கிற தேவட பிள்ளைகளாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே தேவடைய வார்த்தை நாம் கேட்டு தேவடைய வசனத்துக்கு விட்டு கொடுத்து நாம் வாழுவோம். யோவான் 8:47 இயேசு இப்படியாய் சொன்னாரு, தேவனால் பிறந்தவன் தேவடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனாலே பிறவாதபடியால் தேவடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள். ஆகவே இங்கு ரெண்டு பிரிவாக இயேசு அந்த வசனத்தில் ஜனங்களை பிரிக்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஒன்று, தேவடைய வசனத்தை கேட்கிறவர்கள், மற்றவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்காதவர்கள். ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும், தேவனுடைய வசனத்தை கேட்டும் அதன்படி நடவாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்றும் ஆண்டவர் இயேசு இங்கே பிரித்து கோட்டிட்டு காட்டுறதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த செய்தியின் ஆரம்பத்திலேயே நான் சொல்ல வரும் காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாக நாம இருப்போமாக இருந்தால் பயபக்தியோடு அங்காங்கே வீடுகளிலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்தில் இருந்தால் எப்படி நீங்கள் கவனமாக இருந்து அவதானமாக இருந்து பயபக்தியாக இருந்து தேவனுடைய வசனத்தை கேட்பீர்களோ, அதுபோல உங்கள் சொந்த வீடுகளிலும் இருந்து அமைதியாக ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கேட்டு அதை கிரகிக்க வேண்டும் என்று அன்போடு கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்திலேயோ, தேவனுடைய வசனத்திலே கேட்கிற நேரத்திலேயோ, எழும்பி வீட்டில் இருந்து கொண்டு கிச்சனுக்கு போறதும் பெட்ரூமுக்கு போறதும் அப்படி இல்லாமலும், அல்லது வார கோழிகளை ரிசீவ் பண்ணி கொண்டு உங்களுடைய சிந்தனைகளை வேற எங்கும் திசை திருப்பாமலும், தயவு செய்து உங்க வீடுகளிலே இருக்கிற இடங்களிலே பயபக்தியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தேவனுடைய தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொள்வோம். We have to accept the word as the word of God. தேவனுடைய வசனத்தை நாம் தேவனுடைய வசனமாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும், தேவனுக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கிறிஸ்துவோட பிறப்பை ஒட்டிய ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். கடந்த நாட்களிலும் அதை நாம் பார்த்திருக்கிறோம், பார்த்து வருகிறோம். இது அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிற நாட்களாக இருக்கப்படியால் அதை ஒட்டிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறது சால பொருத்தமாக இருக்கும் என்று கத்தருக்குள்ளார் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்துக்கு பயமிட்டாட்டும் ஸ்தோத்திரம். 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஒருவருடைய பிறந்த நாள் இந்த உலகத்திலே கொண்டாடப்படுகிறது என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்ல, உலகத்தில் அநேக நாடுகளிலே கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி பப்ளிக் ஹோல்டே கொடுக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கொண்டாடுகிற விதம் தவறாக இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல வரையில். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி இன்னைக்கு உலகத்தில் அதிகமான தேசங்களிலே பப்ளிக் ஹோல்டே கொடுக்கிற ஒரு நாள் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டின ஒரு நாள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். ஆனாலும் அதிலும் இருக்கிற ஒரு துரதிருஷ்டவசமான காரியம் என்னவென்றால், நாம் கேள்விப்படுறது போல அறிந்து கொள்வது போல உலகத்தில் அதிகமாக உன்ஃபால் நடக்கிற நாள், அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கிற நாள். அதுக்கு காரணம் என்னவென்றால் அது பப்ளிக் ஹோல்டே கொடுக்கிறபடியால் அதை தவறாக பயன்படுத்தி குடித்து வெறித்து தங்களுடைய சுயநினைவை இழந்து வாகனங்களை ஓட்டுகிறபடியால் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் ஒருவேளை இயேசு பிறந்தது குடித்து உரைக்கிறதானோ அறியோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாமும் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை கொண்டு வந்த ஆண்டவர் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை சரியாக நாம் நிதானித்து கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி நாம் அதை கொண்டாடத்தக்கதாக நமக்கு கிருப பாராட்டு நம்முடைய பரலோக தேவனுக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய ஒரு 5 அல்லது 6 குறிப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லி நான் விரும்புகிறேன். சீக்கிரமாக சுருக்கமாக என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 4 கம்பித்மி பிளீஸ் குயிக்லி. 1 யோவான் 4:8-9 நான் வாசிய கேட்போம். வீடுகளில் இருக்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்து உங்களுடைய கண்களை உங்களுடைய மனதை வேத வசனத்தில் பதித்துக் கொள்ளுங்க என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே யோவான் 1 யோவான் 4:8-9 நாம் வாசிக்க கேட்போம்.
அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே போரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது.
தந்தை கவுடிங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு காரியத்தை நான் இங்கே குறிப்பிடணும். அன்பினால் தேவன் அல்ல, தேவனே அன்பாக இருக்கிறார். அன்பிலிருந்து தேவன் உண்டாக இல்லை, தேவனிடத்தில் இருந்து அன்பு உண்டானது. தந்தை விளையாட. ஆகவே தான் வேதம் சொல்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறபடியால் நாம் பிழைக்கும்படி, வாசித்த வசனம் சொல்றது நாம் பிழைக்கும்படி, அதாவது நாம் வாழும்படி தன் ஒரே போரான குமாரை நமக்கு தந்தார் என்று சொல்லப்படுது. ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பானது தேவன் மனுஷர் மேலே வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுடைய மானிட பிறப்பானது மனுஷர் மேலே தேவன் வைத்த பிரியம், அன்பு, நேசம், பாசத்தை வெளிப்படுத்துகிறது. இதற்கு ஒப்பாக புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 2 நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது தூதர்கள் வந்து சொல்லி பாடி துதித்த வார்த்தை என்ன? 3 காரியங்களை சொன்னார்கள். உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை, நம்பர் 1. அடுத்தது பூமியிலே சமாதானம். அடுத்தது மனுஷர் மேல் பிரியம். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் பரலோகத்திலிருந்து வந்த பரமசேனையின் குரலால் சொல்லி தேவகுமாரன் இயேசுவை பாடி துதித்து அவர்கள் சொல்லி பாடின வார்த்தைகளாகும். அது என்ன வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய மானிட பிறப்பு. ஏண்டா தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மாறிவிட்டார். வார்த்தை மாமிசமாகிவிட்டது. தெய்வம் மனுஷனாக மாறி வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுடைய மானிட பிறப்பு உன்னதங்களிலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு மகிமை என்று சொல்லி தூதர்களால் பாடப்படுகிறது. நிறுத்திக்கொள்கிறேன். இரண்டாவது சொல்ற காரியம் என்ன? தேவ தூதர்களாலே பூமியிலே சமாதானம். இதை குறித்து பிறகு சொல்கிறேன். பூமியிலே சமாதானம் என்றால் விரிவாக பிறகு பார்ப்போம். சுருக்கமாக சொல்றேன், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மனித குலத்துக்கு அல்லது இந்த பூமிக்கு உலகத்துக்கு சமாதானம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்த போது உலகத்துக்கு சமாதானம் கூறப்பட்டது. பரலோகத்திலிருந்து செய்தி தூதர்களால் அனுப்பப்பட்டு பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கு தேவாதி தேவன் சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிக்கிறார். இப்ப ஒன்றை கவனியுங்கள், வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நிறைய கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சமாதானத்தின் தேவன் என்றும், சமாதானத்தின் பிரபு என்றும், சமாதானத்தின் ராஜா என்றும், சமாதானத்தின் காரணர் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே சமாதானத்துக்கு காரணராகிய தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது உலகத்துக்கு மனிதர்களுக்கு சமாதானம். ஆனால் இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த சமாதானம் கிடைக்க இல்லை, எட்ட இல்லை. ஏன் என்பதை குறித்து பிற்பாடு நேரம் தான் சொல்றேன் என்ற கவனிங்க. ஆனால் இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு சமாதானம் என்று தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்டது. மூன்றாவது காரியம் தேவதூதர்கள் சொல்லி பாடினது, மனுஷர் மேல் பிரியம். அதான் நீங்க நம்ம பார்த்த தேவன் அன்பாக இருக்கிறார். தன்னுடைய ஒரே பிறான குமாரன் நமக்கு, நாம் வாழுவதற்காக நாம் பிழைப்பதற்காக நமக்கு தந்ததால் தேவன் நம்மேலே கொண்ட அன்பை அவர் என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து நாம் யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தன்னுடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவனோ வந்து கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொண்டார். உலகம் என்ற வார்த்தை விடுங்க, இவ்வளவாய் என்னின் மேலும் உண்மையிலும் பிதாவாகிய தேவன் அன்பு கொண்டார். கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தபடியால், அவன் மனுஷனாக மானிடனாக இந்த உலகத்திலே பிறந்தபடியால் அவதரித்தபடியால் பிதாவாகிய தேவன் மனுஷன் மேல வைத்த அன்பு பாசம் அளவிட முடியாத நேசத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பு முதலாவது தேவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது. மனுஷன் மேல வைத்த மட்டற்ற அன்பை தேவன் இந்த உலகத்துக்கு தன்னுடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயில சொல்லப்படுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொஞ்சம் கவனிங்க, முதல் வசனம் சொல்றது பிறந்தார், இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத், பிறந்தார். அடுத்த சொல்றது கொடுக்கப்பட்டார். தட்ஸ் மீன் இருக்கிற ஒன்றை தான் கொடுக்க முடியும், இல்லாத ஒன்றை கொடுக்க முடியாது. ஆகவே ஏற்கனவே இயேசு பிதாவோடு கூட இருந்தார். தேவனுடைய குறித்த காலம் வந்தபோது வார்த்தை மாமிசமாக வேண்டுமே. 3:15 ஆதியாகமத்திலே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்த முதலாவது தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. ஆகவே குறித்த காலம் வந்தபோது தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை நாம் நிதானித்து அறிய கத்த நமக்கு கிருபை தருவாரா. பிறந்தார், கொடுக்கப்பட்டார், இருந்தவரை நேரம் வந்தபோது பிதா நமக்கு கொடுத்தார். இது இப்படி இருக்கு. இன்னொரு வசனத்தை நான் இங்க குறிப்பிடுறது நல்லது. ஐ திங்க் எபிரேயர் 3:6 சீக்கிரம் பாருங்க, நேரம் போது. எபிரேயர் 3:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டில் இருக்க தயவு செய்து உங்களோட வேதத்தை தரங்கம்மா ஐயா பாருங்க. 1:6 எபிரேயர் 3:6 பாருங்க, படி.
மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார்.
இந்த வசனத்தை கவனிங்க, தேவன் தன்னுடைய ஒரே போரானவரை, முதற்போரானவரை இந்த பூமியிலே பிரவேசிக்க செய்த போது, அண்டர்லைன் தட் வேர்டு, பிரவேசிக்க செய்த போது. யூ நோ வை? நன்றாக கவனிங்க. எனக்கு இயேசு பிறந்தார் என்று சொல்றதிலும் பார்க்க, இயேசு பிரவேசித்தார் என்று சொல்றது மிக பொருத்தமாக இருக்கும் என்பது கர்த்தருக்குள் என்ற தாழ்மையான கருத்தார். யூ நோ வை? பிரவேசித்தார். பிரவேசிக்கின்ற அர்த்தம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வெளியில இருந்து ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன், வெளியில இருந்து உள்ளே வந்தேன், அதாவது வெளியில இருந்து உள்ள பிரவேசிக்கிறேன், சரிதானே? சோ இதே போல இயேசுவானவர் ஏற்கனவே பிதாவோடு இருந்தார், நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஆகவே நேரம் வந்தபோது இந்த உலகத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசித்தார். அல்லேலூயா! இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, இந்த அசுத்தம் அலங்கோலங்களும் ஆபாசங்களும் அவலட்சணங்களும் நிறைந்த இந்த பூமியிலே பரிசுத்த தெய்வம், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், பரலோக தெய்வம் மாமிசத்திலே மனுஷனாக இந்த பூமியிலே இறங்கி வானவர், வானவர் கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் கோலமாகி மனுஷ ரூபத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என்றால் காலாகாலமாய் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மை, காலாகாலமாய் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மை, காலாகாலமாய் மாமிசத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மை விடுதலையாக்குவதற்காக, மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக தெய்வம் அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டியிருந்தது. மாமிசத்திலும் ரத்தத்திலும் இருக்கிற மனுஷர்களை மீட்பதற்காக தெய்வமும் மாமிசமும் ரத்தத்திலும் இந்த பூமிக்கு வர வேண்டி இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசித்த போது தேவ தூதர்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ள கடவுள் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது நடந்தது என்ன? இரண்டாம் அதிகாரத்தில் லூக்காவத்தில் வாசிக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை, நேரம் பதில கவனிங்க. அப்பொழுது பரமசேனையின் திரள் இறங்கி வந்துதான் நான் மேற்கூறின இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் கிறிஸ்துவை தொழுது கொண்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பரமச மல்டிடியூட், பரமசேன திரள், எண்ணுக்கணக்கற்ற தூதர்கள். அப்படின்னா ஒன்று நமக்கு புரியுது என்ன தெரியுமா? பரலோகத்திலே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களாக எப்பொழுதும் புகழப்பட்டுக் கொண்டிருந்தவர். பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தெய்வம், எப்பொழுதும் பரலோகத்திலே புகழப்பட்டவர். துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள், தொழுகைகள் மத்தியிலே இருந்தவர். அதை எல்லாவற்றையும் திறந்து, அதை எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். காரணம், என் மேலும் உண்மையிலும் வைத்த பிரியமும் பாசமும் நேசமும் தான் அதற்கு காரணம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதாக அப்படிங்க, கீழே இருந்து மேல போக இல்ல, மேல இருந்து கீழே வந்து, அதாவது உலகத்தில இருந்து பரலோகத்துக்கு போனது மேன்மையாக இருக்கும். ஆனா இது பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் திறந்தார், தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் திறந்தார். மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தபடியால் தன்னை மனுஷகுமான் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்தினார். மனுஷகுமான் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, அவர் பிரவேசித்த போது தேவ தூதர்களால் புகழப்பட்டார், தொழுது கொள்ளப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எப்பொழுதும் புகழப்படுகிறவர், தொழுது கொள்ளப்படுகிறவர். பூமியிலே வந்தபோது அந்த பரமசேனின் திரளா இறங்கி வந்தது இயேசுவை தேடி. எதற்காக? அவரை தொழுது கொள்வதற்காக. இதை போலதான் கிழக்கில இருந்து வந்த சாத்திரிகளை குறித்து வேதம் நமக்கு கொடுக்கிற குறிப்பு என்னங்க? என்னங்க? தூரத்தில், இவ்வளவு தூரத்தில் கிழக்கில இருந்து வந்தார்களே, வந்ததன் நோக்கம் என்ன? வந்ததன் நோக்கம் என்ன? தேவகுமாரன் இயேசுவை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இதைத்தான் ஏரோதுக்கு சொன்னார்கள். அரண்மனையில வந்த நட்சத்திரம் அரண்மனைக்கு வந்ததுல, ஏரோதுடைய அரண்மனைக்கு வந்ததுல மறைஞ்சு. ஏனென்றால் இட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ், இங்க தேவகுமாரன் பிறக்கல, இங்க இல்ல. ஆகவே மறைஞ்சிருது. திரும்ப அவர்கள் வெளியில வரும் பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு அப்பதான் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவடைய பிள்ளைகள், என்றாக அப்ப தூரத்தில் இருந்து இவர் வந்தது நோக்கம் என்ன? தேவகுமாரனை கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தார்கள். ஆகவே நான் சொல்லுவேன், அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வந்தவர்கள் யூதர்கள் அல்ல, வந்தவர்கள் இஷ்டவர்கள் அல்ல, அவர்கள் புறவினத்தார், கிழக்கில் இருந்து வந்தார்கள் என்று மாத்திரம் வேதம் நமக்கு குறிப்பு தருவது. அதிகம் தெரியல, ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்லாத வேண்டது நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்படி இருந்தும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு வழிபாடு, they had a great revelation about Christ. அதர்வைஸ் அல்லாது போனால் அவர்கள் இப்படி இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்கவே மாட்டார்கள் என்று சொல்லுவேன். வானத்திலே நட்சத்திரமும் தோன்றி வழிகாட்ட தேவன் கொடுத்த வழிபாட்டை கொண்டு இவ்வளவு நெடுந்தூரம் பெருமதியான பொருட்கள் என்றால் கிறிஸ்துவை தெய்வ தேவகுமாரனை பார்க்க போறோம், வருமனை அவரை தொழுது கொள்ளக்கூடாது, கொடுக்க வேண்டும், அவருக்கு கொடுத்து உச்சிதமானவர்களை கொடுத்து அவர்களை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் செய்து நெடுந்தூரமாக இருந்தாலும், அது அது கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் நிறைந்த வழியாக இருந்தாலும், அவர்கள் தேவகுமாரனை தொழுது கொள்வதற்கு வருங்கையாக போகக்கூடாது என்று சொல்லி பொருளோடும் பொன்னோடும் வெள்ளை என்ன பொண்ணும் பொருளும் வெள்ளை தூபமும் கொண்டு வந்தார்கள் சொல்லி நாம பார்க்கிறோம். கொண்டு வந்து எல்லாவற்றையும் இயேசு அந்த சிசுவாக இயேசு பிறந்து அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார். சிசுவாக இவங்களே யார்? தேவ அஸ்ட்ரோலஜர்ஸ், வான சாஸ்திரிகள், அறிவாளிகள், படித்தவர்கள், மேதைகள் பாருங்க, வந்து என்ன சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து அவரை தொழுது கொள்றார்கள். இன்றைக்கு தேவோட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆராதிக்க வைக்கணும்னு சொன்னா கல்லு போல நிற்கிறார், விக்கிரங்களுக்கு முன்பாக நிற்கிறது போல நிற்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்ற நேரத்தில் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு விருப்பம் இல்ல, மனசு இடம் கொடுக்குது இல்ல, அப்படியே கல்லு போல நிற்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, சாத்திரிகள், படித்தவர்கள், மேதாவிகள், பணக்காரர்கள், ஆனாலும் சிசுவாக இருந்த இயேசுவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து தண்டனிட்டு தொழுது கொள்றார்கள். பார், ஏன்னா தொழுகையின் பெருமதியை உணர்ந்தவர்கள், ஆராதனையின் பெருமதியை உணர்ந்தவர்கள். ஆகவே கல்லு போல நிக்க முடியல, படைச்ச தெய்வத்துக்கு முன்பாக, மனுஷ உருவில் வந்திருக்க தெய்வத்துக்கு முன்பாக நான் நிமிந்து நிக்கிறது எப்படி? ஆகவே சாஷ்டாங்கமாக விழுந்து இதான் பரலோகத்தில் நடக்கும். என்ன நடக்குது? 24 மூப்பர்களையும் பார்க்கும் பொழுது தங்கள் கிரீடங்கள் எல்லாம் கலத்தி வைத்து, அதாவது தேவனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அந்த கிரீடம், இவை ஆண்டவருக்கு முன்பாக அந்த மேன்மை எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு கீழே வச்சுட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து ஈவனின் ஹெவன் பரலோகத்தில், பரலோகத்தில் என்னை பொறுத்தவரல அந்த 24 மூப்பர்களும் பரலோக ஜீவிகளாக இருக்க முடியாது. நல்ல விலை கொடுங்க, அவர்கள் பூமியில் இருந்து தேவனால எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். இதை குறித்து நான் இப்ப படிச்சிருக்கிறேன், பார்த்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு வெளிச்சம் கிடைக்க அதை குறித்து சொல்வேன். அந்த 24 மூப்பர்களும், இப்ப 4 ஜீவன்கள் இருக்குது, அதை பற்றி எனக்கு தெரியல சரி, அந்த 24 மூப்பர்களும் பூமியில இருந்து இந்த பூமியில மனுஷர்களாக வாழ்ந்து தேவனால எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை குறிச்சு வெளிச்சம் அதிகமாக கிடைச்ச நான் சொல்வேன். கவனி, இப்ப 24 மூப்பர்களும் அந்த தங்களுக்கு தேவனால பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையான கிரீடம் என்றா மேன்மையை குறிக்கும் இல்லையா, அதான ராஜாக்களுக்கு முடி வைக்கிறார். அதை களத்தி கீழே வச்சு தேவன் முன்பாக சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து அவரை தொழுது கொண்டார். தேவஜனமே, தேவஜனமே, தேவனை தொழுது கொள்வதன் அதன் பெருமதியை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க. அதான் நான் சொல்லுவேன், இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துல போனா, பரலோகத்துக்கு போய் நம்முடைய ஆண்டவரை முகமுகமாக பார்த்தா கையை கட்டி கொண்டு நிற்போமா, அல்லது பொக்கட்டுக்கு கையை வச்சு கொண்டு நிற்போமா, அல்லது அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்து கொண்டு நிற்போமா? என் அருமையான தேவ ஜனமே, ஆராதனை, அவரை தொழுது கொள்றவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்றவர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்றது. அருமையான தேவோட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த போது இவைகள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இவங்கள் எல்லாம் நிக்க இன்றைக்கு ஒரு 5 குறிப்பு நான் மேலதிகமாக சுருக்கமாக சொல்லி நமக்கு இருக்கிற நேர காலத்துக்கு நாம் பார்த்து நாம் செபித்து நாம் முடிக்க போறோம். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பு குறித்த ஒரு 5 குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவது, கிறிஸ்துவின் பிறப்பு எளிமையானது. கிறிஸ்துவின் பிறப்பு எளிமையானது. இரண்டாவது, கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்க தரிசனமானது. நம்பர் 3, கிறிஸ்துவின் பிறப்பு சரித்திரபூர்வமானது, ஹிஸ்டாரிக்கல் திங். நம்பர் 4, கிறிஸ்துவின் பிறப்பு அதிசயமானது. நம்பர் 5, கிறிஸ்துவின் பிறப்பு மனித குலத்துக்கு மிக மிக முக்கியமானது அல்லது இன்றியமையாது. விவரிப்போம், பார்ப்போம். கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் பிறப்பு எளிமையானது என்று ஏன் நான் சொல்கிறேன் சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரியுமே கிறிஸ்துவின் பிறப்பு ஏன் எளிமைன்னு சொன்னால், நன்றாக கவனிங்க, சீக்கிரம் முடிக்கிறது யோசிக்கிறேன். நன்றாக கவனிங்க, இயேசு எளிமையாக பிறந்தார். யூனோவாய், ஆண்டவர் இயேசு பிறக்கிறதுக்கு தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம் மரியாளும் யோசேப். இந்த ரெண்டு பேரும் மிகவும் எளிமையாக ஏழ்மை உள்ளவர்களாக இருந்திருக்கார். ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி பிள்ளை பிறந்தார், எட்டாம் நாள் ஆலயத்தை கொண்டு போ. அப்போ ஆலயத்தை கொண்டு போய்க்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போ. அப்படி ஆட்டுக்குட்டி கொண்டு போக வக்கில்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள் ரெண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு போகணும் சொல்லி நியாயப்பிரமாணத்தில் லேவிய ராமத்தில் இதை குறித்து நாம வாசிக்கிறோம். இப்ப என்ன கவனிங்க, இந்த யோசேப்புக்கும் இந்த மரியாளுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொண்டு போக வசதி இல்லாத படியால் தானே ரெண்டு புறா குஞ்சுகளை கொண்டு ஆலயத்துக்கு போனார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் ஏழ்மையாக எளியவர்களாக இருந்திருக்கார். மறுபக்கத்தில் ராஜாதி ராஜா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர், யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர், எங்கே பிறந்தாரு? அரண்மனையில அல்ல, மாட மாளிகையில அல்ல, சத்திரத்திலும் இடமில்லாத அளவுக்கு விலங்குகள் கட்டி வைக்கிற கொட்டகையிலே இயேசு பிறந்தார். யாரு? தேவனுடைய குமார், யூதருடைய ராஜா. எங்கே பிறந்திருக்கிறாரு? சத்திரத்தில் ஆடு மாடுகள் கட்டி வைக்கிற கொட்டகையில பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு எளிமையாது. இயேசு கிறிஸ்துவுடைய தாயும் தகப்பனும் அந்த அளவுக்கு எளியவர்களாக இருந்தார்கள். அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு வந்து பலி செலுத்த கொண்டு வந்தார்கள். ஒன்று நீங்க ஒரு குறிப்பை நான் நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்தார், அதை முடித்து வைக்க வந்தார். ஆகவேதான் சிலுவையிலே முடிந்தது என்று எக்கால முழக்க விட்டார். ரைட், நன்றாக கவனி. என்ன ஒரு காரியத்தை நான் சொல்லணும், இயேசு ஒரு கட்டத்தை சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய மானிட பிறப்பிலே நியாயப்பிரமாணத்தை முடித்து வைக்க பிறந்தார். அதிகம் ஒன்று நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றாக கவனிங்க, சோ இயேசுடைய பிறப்பு எளிமையானது. அவருடைய அவர் பிறந்த போது அவருக்கு அரண்மனையில் அல்ல, விலங்குகள் கட்டி வைக்க இடத்துல தான் பிறந்தாரு. அது மாத்திரமே அவருடைய தாய் தகப்பன் மிகவும் எளியவர்கள். சரி, பார்த்தோம். ரைட், நன்றாக கவனிங்க, எளிமையாய் பிறந்தார், எளிமையான தாய் தகப்பனுக்கு மகனாக பிறந்தார். ஆகவேதான் இயேசு இப்படியாய் போதிச்சார். படிப்போம் இப்பொழுது மத்தேயு 5:3, சீக்கிரம் வாங்க தயவுசெய்து. மத்தேயு 5:3 இயேசு என்ன சொல்றார்? மத்தேயு 5:3 வாசி கேட்போம்.
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடைய.
திரும்பி,
ஆவியில் எளிமை
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோகராஜ்யம்.
பரலோகராஜ்யம் அப்படிப்பட்ட உடையதா? இந்த மலப்பிரசங்கம் யாருக்கு சொன்னார்? தன்னுடைய அப்போஸ்தலருக்கு சொன்னார், அப்படி சீசர்களை பார்த்தா சொன்னார். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், பூமிக்கு வெளிச்சமா இருக்கின்ற உலகத்தவர்களை பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்ல முடியுமா? அருமையான தேவோட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள். தன்னை பின்பற்றின அப்போஸ்தலரை பார்த்து மலைப்பிரசங்கம் அல்லது மகிமையான அந்த பிரசங்கம், 5 மலைகள் ஏறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, 8 இறங்கினார், ஏறினார் இறங்கினார். பிகாஸ் மலைப்பிரசங்க ஊழியம் முடிந்தது இறங்கினார். சிலர் முடிக்காமலே இறங்க பாக்குற அங்க மலையில தேவன் கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் பெற்ற பின்பு மோசை இறங்கினார். ஆனா இன்னைக்கு சிலர் வராமலே இறங்க பாக்குறாங்க. ஐ டோன்ட் கிரிட்டிசைஸ் எனிபடி, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். please try to understand what I am saying. என்ன கவனிங்க, மலப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆகவே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி நான் தேவனிடத்திலிருந்து கொண்டு வருகிற செய்தி என்னவென்றால், நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே ஆண்டவர் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நமக்கு சொல்லுகிற ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து எளிமையாக பிறந்தார், எளிமையான தாய் தகப்பனுக்கு மகனாக பிறந்தார், எளிமையாக வாழ்ந்தார். ஆகவே போதிச்சாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். அவருடைய பேச்சு, அவருடைய நடக்கை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் எளிமையாகவே இருந்தது. ஆகவே இயேசு சொன்னாரு, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் பரலோக பிரஜைகளாக, பரலோக சிட்டிசனை பெற்று, we are waiting in this world until we receive, நாம் திரும்ப நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பரலோக ராஜ்யத்தின் சிட்டிசனாய், இனி சொல்ல போன ஆண்டவருடைய அம்பாசிடராக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை, அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை, காணக்கூடாமல் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு பாத்திரவான்களாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ ஜனமாகிய நாம் கிறிஸ்து இயேசுவின் போதனையின்படியே, அவருடைய வார்த்தையின்படியே ஆவியிலே எளிமை உள்ளவளாக இருக்கிறோம். எளிமை இருந்தா அது வெளியில தாராளமாக தெரியும். இங்க இருந்தா எல்லாம் ஆரம்பமாக. நாம் ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடந்தது? நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? பாபத்தில் கிடந்தோம், இருளிலே இருந்தோம், இருளாகவே இருந்தோம். இருளிலே இருக்கிறது வேற, இருளாகவே இருக்கிறது வேற. நாம இருளிலே மாத்திரமே இருளாகவே இருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொண்ட போது என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவை நாம தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அதுவரைக்கும் நம்முடைய ஆவி மரித்து போயிருந்தது. அதுவரைக்கும் நம்முடைய ஆவி தேவனோடு தொடர்பு அற்றதாக இருந்தது. நன்றாக கவனி, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும் வரைக்கும் நம்முடைய ஆவி மரித்து போயிருந்தது. இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல வரும் வரைக்கும் நாம் தேவனோடு தொடர்பு அற்றவளாக இருந்தோம். ஆனா இயேசுவை நாம் தேவட குமாரனாக விசுவசித்த போது ஒருமை பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, தேவடைய பிள்ளைகளாக மாறினோம். ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பேர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, பல காரியங்கள் சம்பவிக்கிறது. ஸ்தோத்திரம், அங்க போய் பார்ப்போம். அருமையான தேவட பிள்ளைகளே, அப்பொழுது நம்முடைய ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டோம். என்ன கவனிங்க, உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆவிதான் இப்ப தேவனோடு தொடர்பு கொள்ளு. நன்றாக கவனிங்க, இந்த ஆவியில தான் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அதைத்தான் நாம மெண்டெடுக்கணும். அதுக்கு தான் நாம தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அமர்ந்திருக்க தெரியாதவர்கள் ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே உணர்த்துகிற காரியங்களை மெண்டெடுக்கிறது கஷ்டம்தான். பட் வருஷங்கள் போகுது, ஆனா அந்த இல்லமைக்குள்ள இன்னும் நம்ம வர்றதுக்கு நாம இடம் கொடுக்காம இருக்கு. போகட்டும், இப்ப கவனிங்க. அப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில தேவ ஆவியினவர் நம்முடைய ஆவியில பேசுகிறார். இந்த ஆவிதான் மிகவும் முக்கியமானது. ஏன்னா ஆவி அழியாதது. ஒரு காலம் சரீரம் தான் அழியும், ஆவியாத்தும் அழியாது. இப்ப ஆவியில தான் தேவன் பேசுகிறாரு. இங்க பாருங்க, இது மூன்று பிரிவாக இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆவி ஆத்மா சரீரம், மனுஷனுடைய சரீரம் அப்படிப்படி. இதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு அழகான உதாரணத்தை கொடுக்கலாம். என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், ஆசிரிப்பு கூடாரத்தை பாருங்க. அங்க பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மூன்று இடம் இருக்கு. இப்ப ஆண்டவர் மோசையோட எங்க இருந்து பேசுறது தெரியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல, அந்த கிருபாசன தண்டையில, அந்த ரெண்டு கேருபீன்களின் மத்தியில இருந்துதான் ஆண்டவர் தேவன் வந்து மோசையோடு பேசினார். பிரகாரத்திலே அல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலும் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற கிருபாசன தண்டை, அந்த ரெண்டு கேருபீன்கள் மத்தியில இருந்து தேவன் மோசையோடு பேசினார். வேத நம்ம வாசிக்கிறோம். சோ இதைத்தான் நம்முடைய ஆவி, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் நம்முடைய ஆவி, ஆத்மா சரீரம், மகாபரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் நம்முடைய ஆவியை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக வச்சிருப்போம், எளிமையாக வச்சிருப்போம். ஏவனுடைய ஆவியிலே கபடு இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியம். ஆகவே நம்முடைய ஆவியிலே எளிமை இருந்தா அது வாழ்க்கையில வெளியில தெரியும். ஆவியில என்ன இருக்குதோ அதைத்தான் நாம பிஹேவ் பண்றோம், அதைத்தான் நம்ம வெளிப்ப, அதான் நம்முடைய உள்ளான மனுஷன். எல்லாருக்கும் தெரியும் வேதம் சொல்றது, உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன், இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல தவிர உங்களுக்கு தெரியும். ஆகவே நம்முடைய ஆவி ஆத்துமா தான் நம்முடைய உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனிலே நமக்குள்ள எளிமை இருக்குமாக இருந்தால் எப்படி நாம எளிமையானவர்களை சிந்திப்பேமே ஒழிய மேட்டுமையானவர்களை சிந்திக்க மாட்டோம். இப்ப நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் இருக்கப்படியால ஒரு இந்த மேட்டு, ஐ மீன் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்க மாட்டார்கள் குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அப்பொழுது நீ கொஞ்சம் விளங்கிக் கொள்ள உதவியாக இருக்கும் நம்புறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் என் மனசுல, என் சொந்த புத்தியில நான் பேசல, தேவ கிருபையினால எனக்கு ஆண்டவர் இருக்கிற வெளிச்சத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேசுறேன். மற்றபடி எனக்கு இந்த இதைகளை குறித்து பேசுறதுக்கு எனக்கு அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, நன்றாக கவனிங்க. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்க மாட்டார்கள் சொன்னார். முதலாவது, ஆவியில எளிமை உள்ளவர்கள் முரட்டாட்டம் பண்ண மாட்டார். இங்க எளிமை உள்ள, ஆவியில எளிமை இருந்தா முரட்டாட்டம் பண்ண மாட்டார், அல்லது ரெசிஸ்ட் பண்ண மாட்டார், எதிர்த்து நிற்கிறார். என்னையும் எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்களுடைய மதிப்பீடு அநேகருக்கு தெரிந்தது போல இவர்களுடைய மதிப்பீடும் தெரிய வரும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. மோசைக்கு, மோசையோடு எதிர்த்து நின்றவர்களும் முரட்டாட்டம் பண்ணவர்களும் உண்டு. அதுபோல அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்திலும் அவனுக்கு விரோதமாக பேசினவர்களும், அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றவர்களும் உண்டு. ஆனால் அதனால அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. நீங்க எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கினதில் இருந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் வரை உங்களுடைய வேதத்தை வாசித்து பாரு, எத்தனை இடங்களிலே, எத்தனை தடவைகளிலே அங்கே தேவ ஜனங்கள் முறுமுறுத்ததும் முரட்டாட்டம் பண்றதும் எதிர்த்து நின்றதையும் பாருங்க, எத்தனை இடத்துல. அதனால ஏற்பட்டதெல்லாம் அழிவும் நாசமும் மோசம் அல்ல. அவை இப்படிப்பட்ட ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதே இல்லை. இவைகள் பிணங்கள் இந்த மனாந்தரத்தில் விழும் என்று ஆண்டவர் சொன்னார். யாரு? அழைக்கப்பட்டவர்கள். யாரு? தேவனால மீட்கப்பட்டவர்கள். யாரு? தேவனுடைய ஜனங்கள். தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காலுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி எதிர்த்து நிற்கிறது, குழப்பங்களை கொண்டு வர்றது, ரெசிஸ்ட் பண்றது. நான் ஒண்ணு சொல்லுவேன், தேவனுக்கு முன்பாக எவனுடைய ஆவியில எளிமை இருக்குதோ அவர்கள் ஒருபோதும் முரட்டான். ஏன்னா உள்ள இருக்கதானே, வெளியில வருது இல்லையா? என்ன உள்ள இருக்குதோ அது வெளியில வரும். சரி, அப்ப நம்முடைய வாழ்க்கை உள்ள இருந்தான் ஆரம்பமா. அருமையான தேவையான நடந்துட்டா நாம் முயற்சிட்டு போன, நாம ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அவைதான் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப். We have called that spiritual life. ஒரு காலத்தில் மறித்து போயிருந்தோம் ஆவியில, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்ப நாம வருஷங்கள் போக போக நம்முடைய ஆவியில, நம்முடைய தேவனோடு நாம தொடர்பு கொண்டு தேவ ஆவியினோடு நம்முடைய ஆவியிலே இடைப்படுகிறாரு, பேசுகிறாரு, கண்டித்து உணர்த்துகிறாரு, நம்மை சரிப்படுத்துகிறாரு, நமக்கு போதிக்கிறாரு, நமக்கு ஆலோசனை தருகிறாரு, தட திட்டங்களை நம்முடைய மனதில் விதைக்கிறாரு. சோ நாம் ஆவியானவோடு நாம் இசைந்து இணைந்த, கர்த்தரோடு இசைந்திருக்கிற, அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறார் என்று வேத்தை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில எளிமை உள்ளவர்கள் முரட்டாட்டம் பண்ண மாட்டார்கள், முறுமுறுக்க மாட்டார்கள், எதிர்த்து நிற்க மாட்டார்கள். ஏண்டா எளிமை உள்ளது, எளிமை. ஆனா நம்முடைய மாமிசம் நமக்கு மேலோங்கும் பொழுது, நம்முடைய மாமிசத்துக்கு நாம இடம் கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய தன்மைகள் மறைது. இப்ப மாமிச கிரியைகள் வெளிப்படுது. இந்த பாருங்க, எனக்கு சேர்த்துதான், எனக்கு சேர்த்துதான் ஆண்டோட வசனத்தை நான் பேசுறேன். தேவன் அறிவார் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், உணர்வுகள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு அவருக்கு முன்பாக தனித்தனி தனிப்பட்ட விதத்தில் நிற்கணும். நாம கணக்கு ஒப்பு கொடுக்கும். சோ முதலாவது, எளிமை உள்ளவர்கள் முரட்டாட்டம் பண்ண மாட்டார்கள், முறுமுறுக்க மாட்டார்கள், எதிர்த்து நிற்க மாட்டார்கள். போட்டு இரண்டாவது, ஆவியில எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களை அற்பமாய் எண்ண மாட்டார்கள். ஆவியில எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களை அலட்சியம் பண்ண மாட்டார்கள். நான் சொல்றதுல தயவு செய்து சிந்திங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற கண்ணாடி, நம்முடைய வெளி உருவத்தை நாம பார்க்கிறோம் கண்ணாடியில், நல்லது. ஆனா நம்முடைய உள்ளான மனுஷனை நாம பார்க்கிறது, படம் பிடிக்கிறது தேவனுடைய வசனத்தின் வெளிச்சலத்தில் தானே இல்லையா? அகவியருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில எளிமை உள்ளவர்கள் மற்றவர்களை அற்பமா எண்ண மாட்டார்கள், மற்றவர்களை அலட்சியம் பண்ண மாட்டார்கள். அடுத்தது, ஆவியில எளிமை உள்ளவர்கள் தங்களை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்க மாட்டார்கள், அல்லது தங்களை குறித்து மீட்டுமையாக எண்ணிக்கொண்டிருக்க மாட்டார்கள், அல்லது தங்களை குறித்து பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்க மாட்டார். ஏன்னா எப்பொழுதும் என்னை குறித்து எனக்குள்ள ஒரு என்னை குறித்து ஒரு பெருமையான மற்றவர்களும் பார்க்க, அல்லது மற்றவருடைய குடும்பத்தில் பார்க்க என் குடும்பம் ஒப்பிட்டு பார்க்கிறது. அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. இதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் நடந்த பிரச்சனையே இதுதான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. அந்த வார்த்தை உனக்கு பிடிக்கல, எரிச்சல். அவருக்கு 10000, எனக்கு 1000. இன்னும் ராஜரிகம் மாத்திரம் என்ன குறைச்சல் இருக்குது? இத்தனைக்கும் தாவீது ஏதாவது சொன்னான், எந்த சம்பந்தமும் இல்லை. இத்திரிகள் ஆடி பாடினார்கள், வெற்றியை கொண்டாடினார்கள், சவுலது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். கோலியாத்தை வீழ்த்திறதுக்கு சவுலாலும் முடியாது, சவுலர் சேதையில எவராலும் முடியாது. எவராலும் முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் தாவீதை கொண்டு செஞ்சு இஸ்ரவேல் ஜனத்துக்கே விடுதலையும் வெற்றியையும் கொடுத்திருக்க, இதை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருதயத்தில் எரிச்சல். அதுக்கு பிற்பாடு அழகாக வேதம் சொல்லுது, காய்மகாரமாக பார்த்தார. நல்ல தமிழ் வேர்டு பாவிச்சிருக்கார், காய்மகாரமாக பார்த்த பார்வையே பிழைச்சு போய். ஏன்னா உள்ள பிழைச்சிருது வெளியில, உள்ள பிழைச்சிருது வெளி, காய்மகார பார்த்த. இப்ப என்ன நடக்குது? இவன் காய்மகாரமாக பார்த்த போது, எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுத்த போது, அடுத்து நடந்திருக்குது, தேவனால விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, ஆவியானவர் அவனை விட்டு விலக பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்தது. ஏயா, ஏ அதுக்கு பிறகும் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஆட்சி செஞ்சிருக்கான். அதை நான் சொல்லுவேன், நான் இதை குறிச்சு யோசிச்சது உண்டு. தேவாவியனை விட்டு, தேவன் அவனை விட்டு விலகினாலும் 38 வருஷம் இன்னும் ஆட்சி செஞ்சிருக்காரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஆண்டவர் இல்லாம 38 வருஷம் இல்ல, நீ என்ன 50 வருஷம் ஆட்சி செஞ்சாலும் செஞ்சுட்டு போயா. தேவன் இல்லாத ஒரு ஆளுகை, தேவனால புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, தேவனால வெறுக்கப்பட்ட ஒரு ஆளுகை எதற்கு, எதற்கு, எதற்கு? தேவன் இல்லாத, தேவன் இல்லாத காரியங்கள், தேவனால அங்கீகரிக்கப்படாத காரியங்கள், பட்டவர் எனத்தி எதற்கு, எதற்கு, எதற்கு? அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் தங்களை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்க மாட்டார், அல்லது மேட்டுமையாக எண்ணிக்கொண்டிருக்க மாட்டார். மேபி நமக்கு தேவனால சில கிருபைகள், தேவனால சில கிருபைகள் மற்றவர்களால் செய்ய முடியாத ஏதோ ஒரு சில காரியங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். அதுக்காக ஆண்டவருக்கு சோதனை பண்ணுங்க. பாரத்தில் இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவனால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே இந்த வார்த்தையின் அடிப்படையில் நமக்குள்ள ஏதாவது நன்மைகள், கிருபைகள், திறமைகள், தாளங்கள் இருக்குதோ அவந்தரு. ஸ்டாண்ட் ஆன் த கிரவுண்ட், டோன்ட் திங்க். வாகனத்தில் பறக்கிறவன் போல, சிலம்பம் பண்றது போல மாறிடக்கூடாது. தேவன் நமக்கு அளித்த கிருபை நாம் இழந்துவிடவும் கூடாது. ஆகவே கத்தரால நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குதா? ஆண்டவரே சோத்திரம். எவ்விடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவ்விடத்தில் அதிகம் கேட்கப்படும்படும். இதெல்லாம் படிக்கும் போது எந்த அளவுக்கு நாம தேவக்கு முன்பாக பணிபோடு, மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மையான உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம சிந்திக்க தோணுது இல்லையா? இதை சொல்லும் பொழுது எனக்குள்ள வசனம் என்ன கிளிக் பண்ணுது என்று தெரியுமா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமோ? உங்கள் நடுவிலே நான் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். I was shaking by the word as spoken by Christ towards me. கவனி, உங்கள் நடுவிலே நான் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன், வேலைக்காரனை போல இருக்கிறேன். எஜமானாக இருக்கிறவர் இங்க பணிவிடைக்காரனை போல இருக்கிறார. ஆனா பணிவிடைக்காரரை பார்த்தா எஜமான போல பிஹேவ் பண்றாங்களே. மற்றவங்கள்ட்ட கடினமாக நடந்து கொள்றது, கடினமான வார்த்தைகளை பேசுறது, மற்றவங்களுடைய காரணம் இல்லாமல் மற்றவர்களுடைய உள்ளங்களை உடைக்கத்தக்கதாக, வேதனைப்படுத்தத்தக்கதாக வார்த்தைகளை போடுறது. போட்ட பிற்பாடாவது இப்படியான ஒரு வார்த்தை நாம் அவளுக்கு விரோதமாக பேசிட்டோமே கழிச்சிட்டோமே என்ற ஒரு உணர்வு. அப்படியான தேவ ஆவியினர் நமக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? நாம தேவ ஆவியை பெற்றிருக்கிறோமே, அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துறார் என்று இருக்குது. அப்படி நாம இப்படியான காரியங்களை செஞ்சிட்டு கதைச்சிட்டு எப்படி நாம போய் படுத்து நிம்மதியாக தூங்குறோம்? நான் சொல்லுவேன், படுக்கைக்கு போறதுக்கு முதல், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல், அன்றைக்கு ஏதாவது கத்திரிக்கிறதமாக நாம காரியங்களை செஞ்சுட்டா நடத்திருந்தா நாம ஆண்டு விடத்துல ஆண்டுபுரே என்னை மன்னிமட்டு மனம் வருந்தி மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று நித்திரைக்கு போ. பாவத்தோடு படுத்து நித்திர கொள்ளாத, பாவத்தோடு படுத்து தூங்காத, கேட்கிற தேவ ஜனமே பாவத்தோடு படுத்து தூங்காதே. இன்னும் சொல்லட்டுமே, சில போல நாம செய்கிற பாவம் நமக்கு தெரியாமலோ அல்லது உணர்வில்லாமல் இருந்துட்டு வையுங்களே, தேவன் நம்மையில வச்சு பிரியத்தினால வேறு சிலர் மூலமாக அதை நமக்கு உணர்த்துவார். ஏன்னா நம்ம இழக்க விரும்பல, மற்றவர்கள் மூலமாக நமக்கு உணர்த்துவார். இதுக்கு வேதத்தில் ஆதாரம் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, 51 சங்கீதத்தில் அந்த பிராக்கெட்டுகளை பாருங்கள். நாத்தான் வந்து தாவீதுக்கு அவன் பாவத்தை உணர்த்தின போது அவன் பாடின சங்கீதம். அப்படியானால் தாவீது பாவத்தை செஞ்சுட்டு தேவ மனுஷன் தான், அது ஆச்சரியம், அது வேற சைட்டுக்கு போ. தேவ மனுஷன் தான், ஆனா பச்சை பாடத்தில் பாவம் செஞ்சுட்டு பேசாம இருந்துட்டார். சவலுடைய சால்வையை அறுத்ததுக்காகவே அவருடைய மனசு அடிச்சு கொண்டிருந்த, மனசாட்சி அடிச்சு, சவுளுடைய சால்வையை அறுத்ததுக்கே அவருடைய மனசாட்சி துடித்ததுண்டா? அச்சே வாடத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்த போது இவருடைய மனசாட்சி துடிக்காம போனது காரணம் என்ன? சந்தேகிடா சொல்ற. ஆகவே ஆண்டவர் தீக்கதரிசி அழைப்பு உணர்த்து சொல்லு. ஆனா அவன் செய்தது தப்புதான். இப்ப தேவனாலே, தேவ மனுஷனாலே உணர்த்தப்பட்ட போது என்ன செஞ்சான்? சோண்டு அழுது உணர்ந்து விழுந்து புரண்டு தன் பாவந்து கிழக்க. இன்னைக்கு சில நேரத்தில் நமக்கு மற்றவர்கள் வந்து நம்முடைய பாவத்தையோ தவறுகளையோ உணர்த்துறது நம்முடைய மனசு இலகுவில் இடம் கொடுக்குது இல்ல பாருங்க. நாம தப்பு கடவுளுக்கு விரோதமாக நடக்கிறோம், வசனத்துக்கு மூறுறோம், ஒழுங்குகளை, நம்முடைய தப்புகளை மற்றவர்கள் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்தினாலும் நமக்கு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் இடம் கொடுக்குது. பட் இதை குறித்து சங்கீதத்தில் சங்கீதக்காரர் என்ன சொல்றார் தெரியுமா? நீதிமான் என் தலையை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போட்டிருக்கும், நான் அதை அல்ல தட்டுவதில்லை. என்னை பொறுத்தவரை என்னை குற்றத்துக்கு 4 பேர் இருக்கட்டப்பா, 4 நீதிமான்கள். என் தவறை, என் பிழைகளை பாஸ்டர் நீங்க செய்யறது தவறு, நீங்க வசனத்தை மீறி நடக்கிறீங்க, நீங்க கத்தரிக்கு விரோதம் அடைக்கின்றது சொல்றதுக்கு 4 பேர் இருக்குன்னு ஐ வெல்கம். நான் அதை வரவேற்கிறேன். அரபியார தேவனுடைய பிள்ளைகளே, மனசுலிடம் எளிமையில் உள்ளாக இருந்தால் மன மேட்டிமைகளும் பொறுமைகளும் நான் என்கின்ற அகந்தைகளும் இருக்க, அவைதான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் ஊராட்சியமாக முடியாது. இதை முடிக்க ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த பாயிண்ட்க்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 18 அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. இயேசு அங்கே என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். அப்படியானால் அப்போஸ்தலர்களுக்கு சவாலாக ஒரு சிறு பிள்ளையை கொண்டு முன்னுக்கு நிறுத்திக்காய், நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளைகளை போலாகாவிட்டால் வாசிங்க, படி படி படி.
நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோர் ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
வளர்ந்தவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெரியவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்கள் இந்த பிள்ளைகளை போல மாறாவிட்டா. பல்லவர் ராஜ்யத்தில் இப்ப நான் மேற்கூறின காரியங்கள் எல்லாம், நான் என்ன சொல்லலாம் நேரம் போது, மேற்சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த குழந்தை, இந்த சிறு பிள்ளையிடத்துல நீங்க காண முடியும். என்னவென்றால், ஒரு சிறு பிள்ளையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அது மேட்டிமையானது சிந்திக்காது, எப்பயும் தாழ்மையாக இருக்கும். நான் சொல்றதெல்லாம் விளையாடும், எப்பயும் தாழ்மையா இருக்கும். ஒரு சிறு பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க, எங்கேயாவது முறுமுறுக்கிறது பார்த்துருக்கீங்களோ சிறு பிள்ளை, இல்ல அதுக்கு தெரியாது, அல்லது முரட்டாட்டம் பண்ணுமோ, இல்ல அழும் வேணுமாடா அழும், அதுக்கு தெரிஞ்செல்லாம் அதான் ஒடி சிரிக்குமாடா அழும். ஆனா முறுமுறுக்கவும் முரட்டாட்டம் பண்றதுக்கும் அல்லது எதிர்த்து நிற்கிறதுக்கும் அந்த சிறு பிள்ளைக்கு தெரியாது. அதே நேரத்தில் ஒரு சிறு பிள்ளை மற்றவர்களை அற்பமா எண்ணாது, அலட்சியம் பண்ணாது, தான் என்று நினைவு கொள்ளாது. அவதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பி சிறுகளை சிறு பிள்ளைகளை போல ஆகப்பட்டால் தேவராஜ்யத்தை பிரவேசிக்கும். ஆகவே இந்த பாயிண்ட் நான் முடிக்கிற நேரம் வரும்படியால், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராட்சியம். அப்படி கிறிஸ்துமஸ் செய்தி, கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி நான் சொல்லுகிற தேவனுடைய செய்தி என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நானும் நீங்களும் நாம் தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக தாழ்மையுள்ளாக இருக்க தயவு செய்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். முரட்டாட்டம் பண்ணாமல், மொறுமுறுக்காமல், எதிர்த்து நிற்காமல், ஆண்டவருக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் பணிவோடு தாழ்மையோடு நாம் வாழ, எளிமையோடு வாழ, நம்ம அப்படிப்பட்டவங்க மேல தேவம் பிரியமாக இருப்பார், பிரியமாக இருப்பார். பிரியமானவர்களை அப்படிப்பட்டவங்க மேல தேவன் பிரியமாரு. போட்டு நேரம் நம்பர் டூ, அடுத்த முதலாவது கிறிஸ்துமஸ் செய்தி, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்பர் டூ, இரண்டாவது என்னங்க, கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்க தரிசனமானது. எல்லாருக்கும் தெரியும் அது, இயேசுவானவர் எங்கே பிறப்பார் என்று ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிக 5:2 பார்க்கும் பொழுது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதியாவில் உள்ள ஆயிரங்களை செய்யதாக இருந்தால், இஷ்டவேலை ஆள போறவர் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு இடத்துல வருவாரு, அவருடைய நாட்கள் நாதி போர்வத்தாருடையது அப்படின்னு சொல்ல இல்லையா, எடுத்துட்டீங்களா, எடுத்த படி மிக 5:2
எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும், இஷ்டவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது.
சோ எப்ராத்தா, பெத்லகேமுக்கு எப்ராத்தா என்று இன்னும் ஒரு பெயரும் இருந்தது. நம்ம தாவீதுடைய நம்முடைய தாவீது ஐயாவுடைய சொந்த ஊர் பெத்லகேம் தான், மட்டுமில்ல யோசேப்புடைய சொந்த ஊரும் பெத்லகேம் தான். ஆனா என்ன காரணத்துக்காகவோ யோசேப்பு நசரேத்தில் வாழ்ந்திருக்கிறார். நசரேத்தில் வாழ்ந்த போதுதான் குடிமதிப்பு எழுதப்படும் என்று அகஸ்துராயனால் சொல்லப்பட்ட போது, தான் தாவீதின் வம்சத்தானும் பெத்லகேம் ஊரானும் இருந்தபடியால் பெத்லகேமுக்கு வராரு. ஏன்னா குடிமதிப்பு எழுத கற்பவதியாகி நிறைமாத கற்பனியாக இருந்த மரியாதையும் கூட்டிக் கொண்டு ஐமை கழுதையிலேயோ ஒட்டகத்திலேயோ ஏற்றி கொண்டு எங்கே வராரு, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமுக்கு வர. என்ன கவனிங்க, எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, நிறைமாத கற்பனி கரெக்டாக பெத்லகேமுக்குள்ள வரும் பொழுது அம்மாவுக்கு பிரசவ வேதனை ஏற்படுது. எப்படி இருக்கு ஏங்க, ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ தான் முதல் அம்மாவுக்கு பிரசவ வேதனை வந்திருந்தா, ஒருவேளை வேற ஊர்ல பிரவேசம் நடந்திருந்தா, நீங்க வேத வசனம் புலஞ்சிருக்கு பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னங்க, சரியாக பெத்லகேமுக்குள்ள வர அம்மாவுக்கு பிரசவ வேதனை ஏற்பட என்ன, இயேசு பாலகனாக பிறக்கிறார். யூதேயாவில் இருக்கிற அநேகங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தும் இஷ்டவேலை ஆளப்போகிறவன் உடத்திலிருந்து பிறப்பின் இடத்திலே வருவார். அப்ப பெத்லகேம் ஒரு சிற்றூர், சிற்றூர் பெத்லகேம் என்கின்ற ஒரு சிற்றூரில் பிறந்து, நசரேத் என்கின்ற ஒரு சிற்றூரில் வளர்ந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எண்ணுக்கணக்கான மில்லியனோ பில்லியன் பீப்புகளுடைய இதயங்களை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமாகவே, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார், நசரேத்தில் வளர்ந்தார், அதிகமாக கப்பனாக ஊரில் ஊழியத்தை செய்தார், கலிலியாவை ஒட்டின பட்டணங்களிலே அதிகமாக ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவு கால்நடையாக நடந்து ஊழியம் செஞ்சிருக்காரு வேத வல்லுநர்கள் சொல்றார்கள். ஸ்தோத்திரம் போட்டும். சோ இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு தீர்க்க தரிசனமானது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினாலே எங்கே பிறப்பா, இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று பழைய பாட்டு தீர்க்க தரிசியால் சொல்லப்பட்ட அதே பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அது மாத்திரமில்லை, உங்களுக்கு தெரியும் ஆதியாகமத்தில் முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையன செக்வானி அவரை குதிக்கால திண்டுவாய் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் நிறைவேற இஸ்திரிக்கு மகனாக நன்றாக கவனி உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இட் இஸ் ஒண்டர் நல்லா கவனிங்க. இஸ்திரிக்கு மகன் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்து, இஸ் இட் நாட் வண்டர், உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. என்ன வார்த்தை இங்க மாமிசமானது போகட்டும். அடுத்து ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது சரித்திரபூர்வமானது. இட் இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் திங். இயேசுடைய பிறப்பு எப்படி நான் சொல்றேன்னு சொன்னார், நம்ம எல்லாருக்கும் இது கமனாக நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்னென்றால் இன்றைக்கு பாருங்க, இப்ப 21ஆம் நூற்றாண்டு, சரிதானே, 21ஆம் நூற்றாண்டு எப்படி கணக்கு பார்க்கிறோம், 2000 ஆண்டு வரும் வரைக்கும், 2000 ஆண்டு வரைக்கும் 20ஆவது நூற்றாண்டு, ரைட். இப்ப 21ஆம் நூற்றாண்டு 2020 இருக்கிறோம். இப்ப இப்ப இது 21ஆம் நூற்றாண்டு எங்க இருந்து கணக்கு பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுல அவதரித்த பிறந்ததுல இருந்து இன்றைக்கு 21 நூற்றாண்டுகளுக்குள்ள நாம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சரித்திரபூர்வமானது என்பதற்கு இது ஒரு சாட்சி. அது மாத்திரமில்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி அதை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு 2020ஆம் ஆண்டு நாம கணக்கு பார்க்கிறோமே, எங்க இருந்து கணக்கு பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு இடத்துல இருந்துதான், அவருடைய பிறப்பில் இருந்துதான் இந்த வருஷத்தை நாம கணக்கு பார்க்கிறோம். ஆகவே கிமு என்றும் கிபி என்றும் உலகத்தின் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்த ஒரே ஒரு சரித்திர புருஷர், சரித்திர நாயகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்பட்டாட்டும். ஹல்லேலூயா. 7 நாட்கள் இதை சொல்றேன் கேளுங்க, 7 நாட்கள். 6 நாள் ஆண்டவர் படைத்தார், 7 நாள் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தார். அந்த தான் இன்றைக்கு உலகம் ஃபாலோ பண்ணுது. கிழமையில 7 நாட்கள் அடை கவுனி, அது ஒரு வாரம். இப்ப ரஷ்யன் வந்து கம்யூனிஸ்ட் தானே, ஆகவே அதை மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள். கிழமையில 6 நாட்கள் ஒரு வாரமாக கொண்டு வரதுக்கு முயற்சித்தார். ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. சொல்லுவேன், அங்க இன்னைக்கு கேள்வி சொல்லிட்டு வந்தேன், நீங்க இங்க பாப்பீங்களா அந்த அனுபவம் சொல்லி நினைக்கிறேன். திரும்ப பாருங்க, இங்க நீங்க டேக் எனி சிட்டி, இந்த எந்த ஸ்டட்டை நீங்க எடுத்தாலும் கேம் இல்ல, அந்த ஸ்டட் மீட்டர்ல பாப்பீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் பாருங்க, ரைட். வேணுமெண்டா செக் பண்ணி பாருங்க. நான் வாழ்வு முன்னேமில் பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லா நடுவில் ஒரு சேர்ச் இருக்கு, அந்த சேர்ச்சை சுட்டித்தான் பிற்பாடு இந்த ஸ்டட்மிட் எல்லாம் வந்திருக்கு. நான் இதை வச்சு என்ன, இது எனக்கு சொல்ல நான் அப்படி பார்த்து யோசிச்சு, இதை வச்சு என்ன யோசிச்சேன்னு சொன்னா, அந்த நாட்களிலே இந்த தேசத்துல வாழ்ந்த இந்த முன்னோர்களும் மூதாதையரும் தேவனுடைய வீட்டையும் தேவனையும் உறுதியாக பற்றி கொண்டபடியால் தேவன் இந்த தேசங்களை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு தெரியுமா, கிழக்கு ஐரோப்பா, ஈஸ்ட் யூரோப்பை நீங்க பார்ப்பீங்கன்னா, இந்த ருமேனியா பல்கேரியா போன்ற நாடுகளை பார்ப்பீங்களா இருந்தால் அவைகளும் யூரோப் தான். ஆனால் இன்றைக்கு வெஸ்ட் வளர்ந்திருக்கிற அளவுக்கு அன்றைக்கு கிழக்கு ஐரோப்பா இன்னும் டெவலப் ஆகும். சோ இவர்கள் தேவனை பற்றி கொண்டபடியால், இவர்கள் தேவனை உறுதியாக பிடித்துக் கொண்டபடியால் கர்த்தர்களை ஆசீர்வதித்தான் சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக படிங்க, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு சரித்திர பூர்வமானது. 21ஆம் நூற்றாண்டு கிமு கிபி என்று இந்த உலக சரித்திரம் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு சொல்றோம் போட்டும். அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அதிசயமானது. இதைத்தான் நான் முதல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது என்னவென்றால், ஏசாயா நான் பார்க்கிறோமில்லையே, 7:14, ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அதிசயமானவர், ஏனென்றால் அவர் கன்னிகைக்கு மகனாக பிறந்தபடியால் அவருடைய பிறப்பு அதிசயமானது. என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு அதிசயமானது, இயேசு கிறிஸ்துவோட மரணம் அதிசயமானது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் அதிசயமானது. ஏனென்றால் எவரும் இந்த உலகத்திலே பிறந்து மறித்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தவர்கள் எவரும் இல்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை காணாமத்தான் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். நான் மறிப்பேன், உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி ஏற்கனவே இயேசு சொல்லியிருந்தார். ஆகவே இயேசுடைய பிறப்பு அதிசயமானது, அவருடைய வாழ்க்கை அதிசயமானது, அவருடைய மரணம் மட்டுமல்ல அவருடைய உயிர்த்தெழுதலும் அதிசயமானது. இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். போட்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஃபைனலி லாஸ்ட்லி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மனித குலத்துக்கு மிக மிக அவசியமானது, முக்கியமானது. யூ நோ வை? ஒன்று நீங்க யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்கா விட்டால் இன்றைக்கு மனித குலத்துக்கு நம்பிக்கை என்ன, மீட்பு என்ன, ரட்சிப்பு என்ன? கிடையவே கிடையாது. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்றெல்லாம் பேத்து நான் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபடியால் இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்திருக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கு காலகாலமாக பிசாசி ஜனங்களை ஆண்டு அழித்து கொண்டு தள்ளுவார். அவே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அல்லாமல் வேறெண்டுக்கும் வரான்னு சொன்ன ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மேலே வைத்த அன்பு பிரியமும் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக சிலுவையிலே அறையப்பட்டு மறித்தார். மூன்றாம் நாள் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்துக்கு மகிமுண்டாடும். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்பையொட்டின ஐந்து காரியங்களுக்கு முன்பாக வைத்திருக்கேன். சிந்தியுங்க, யோசியுங்க, தேவனுடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே மகிமைப்பட்டும் பரிசுத்தப்பட்டு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முடிந்தால் தயவு சோதனம் பண்ணுவோமா? கர்த்தரே நன்றி. ஆண்டவரே சோதனம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவர் சோதனம் பண்ணுவோமா? தேவன் அருளின சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளின சொல்லி முடியா இவுக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா